நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். மத்திய வளைகுடாவில் போர் பதற்றம் நிலவும் சூழலிலும் இந்தியாவுடனான நட்புறவின் அடிப்படையில் ஈரான் தனது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக மேலும் 2 LPG இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக கடந்து செல்ல அனுமதியளித்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், வளைகுடா போர் 1 மாதத்திற்கு மேலாக தொடர்கிறது. இந்த போரால் ஏற்படும் பாதிப்புகள் மிக மோசமாக மாறி வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதேபோல் ஈரானும் இஸ்ரேல் மீதும் மற்றும் மத்திய வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவிற்கு சொந்தமான பாதுகாப்பு படைகளின் தளங்கள் மீதும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த சில நாட்களாக அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்தி வைத்தாலும் ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போதைய சூழலில் இந்த போர் முடிவுக்கு வருவது எப்போது என்பது கணிக்கப்பட முடியவில்லை. இந்த போரின் காரணமாக ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக எரிசக்தி வர்த்தகத்தின் முக்கிய போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் தனது நட்பு நாடுகளான இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்ல அனுமதியளித்துள்ளது. ஆனால் மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் தடை விதித்துள்ளது. ஈரானின் இந்த தடை பல நாடுகளை மிக கடுமையாக பாதித்துள்ளது. இதே நேரம் இந்த போரின் காரணமாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க ஈரான் அரசுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் பலனாக துபாயின் ராஸ் அல் கைமாவில் நங்கூரமிட்டிருந்த 2 இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதியளித்தது. இந்தியாவின் 2 LPG கப்பல்கள் ஈரான் அனுமதியுடன் பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சர்வதேச கடற்பரப்பிற்குள் நுழைந்துள்ளன. இதற்கிடையில் 47,000 மெட்ரிக் டன் எரிவாயுடன் வந்த ஜக் வசந்த் கப்பல் ஏற்கனவே குஜராத் துறைமுகத்தை வந்தடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில இந்திய எரிபொருள் கப்பல்களுக்கு ஈரான் விரைவில் அனுமதி அளிக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் அனுமதி அளித்தால் இந்தியாவில் நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் கேஸ் தட்டுப்பாடு குறையும் என்று கணிக்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் தடை விதித்துள்ள நிலையில் இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது சர்வதேச அளவிலும் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 1 மாதத்திற்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இது தமிழக தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி உள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 3rd April நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பல்வேறு இழுபறிகளுக்கு பிறகு திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளை இறுதி செய்தன. மேலும் தொகுதி பங்கீடும் நடைபெற்று முடிந்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் மற்றும் இதர கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தாவைக்கா ஆகிய கட்சிகள் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு நடைபெற்று முடிந்துள்ளதால் அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்களின் பட்டியலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான MK Stalin வெளியிட்டார். சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் MK Stalin போட்டியிடுகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுகிறார். 60 மேற்பட்ட புதுமுகங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்துள்ளது. 19 தொகுதிகளை பெண்களுக்காக ஒதுக்கியுள்ளது திமுக. மேலும் தற்போது அமைச்சர்களாக உள்ள 3 பேருக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதும் நோக்கத்தக்கது. இதே நேரம் அதிமுக போட்டியிடும் 169 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை ஏற்கனவே அந்த கட்சி அறிவித்துள்ளதும் நோக்கத்தக்கது. வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இவ்வாறு பேசினார்.
அதாவது எல்லாரும் வந்து அதிமுக முன்னாடி அறிவிச்சுட்டாங்களே, அதிமுக அறிவிக்கிறியான்னு கேட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்டாக வந்திருக்கிறோம், அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பல கட்சிகள் இருக்கு, கூட்டணி கட்சிகள், எல்லா கட்சிகளும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்கறது, நாங்கள் சொல்றது, மற்ற கட்சி கேட்கறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். தவிர வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை, ஒற்றுமைப்படுத்துவதற்காக நான் கையாண்டதற்காக நேரம் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை.
இதே போல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிடும் விஜயின் தாவேக்காவும் தங்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. தாவேக்கா தலைவர் விஜய் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை கடந்த வாரம் வெளியிட்டார். தாவேக்காவின் வேட்பாளர் பட்டியலில் 23 பெண் வேட்பாளர்கள் உள்ளதும் நோக்கத்தக்கது. தமிழகத்தை சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கட்சியின் சார்பாக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கு மனநல சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ், அவரது மகன் ஃபீனிக்ஸ், 2 பேரும் அதே பகுதியில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கடந்த 2020 ஆண்டு கொரோனா ஊரடங்கின் போது நேர கட்டுப்பாட்டை மீறி கடையை திறந்து வைத்ததாக தந்தை மகன் 2 பேரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். காவல்துறையினர் அந்த 2 பேரையும் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த இருவரும் பரிதாபமாக இறந்தனர். காவல்துறையின் விசாரணையின் போது தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகுகணேஷ், பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் என்று 10 பேர் மீது குற்றம் சுமத்தினர். குற்றம் சுமத்தப்பட்ட 10 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 2020 ஆண்டு கொரோனா தொற்றால் பால்துறை சிறையில் மரணமடைந்தார். இதையடுத்து மீதம் இருந்த 9 பேரும் கடந்த 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்தனர். அவர்களுக்கு ஜாமீனும் வழங்கப்படவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் கடந்த 23 தேதி இந்த வழக்கில் மதுரை மாவட்டம் முதலாவது மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பளித்தார். அதன்படி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இன்ஸ்பெக்டர் உட்பட 9 காவலர்கள் குற்றவாளிகள் என்று அறிவித்தார் நீதிபதி. இதே நேரம் கடந்த 5 ஆண்டுகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில் இருந்ததால் அவர்களது உடல்நலம் மற்றும் மனநலம் எப்படி என்பது தெரியவில்லை என்று தெரிவித்த நீதிபதி, அவர்களது உடல்நலம் மற்றும் மனநலம் குறித்து உரிய பரிசோதனை செய்து வருகின்ற 30 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அதன்படி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல்துறையினரின் உடல்நிலை மற்றும் மனநிலை குறித்து பரிசோதனை செய்ய மதுரை அரசு மருத்துவமனையில் தனி அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பரிசோதனைக்கு பிறகு சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்று தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.